இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஐந்தாம் அடையாளம். அப்படின்னா 144,000 வரிசையில் வருகிறவர்கள் தேவனுடைய 7 முத்திரை அடையாளங்களை தங்களுடைய நெற்றியிலே தரித்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையிலே ஐந்தாம் அடையாளத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ரோமர் 2:13-16. ரோமர் 2:13-16. போதும். தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவர்களுக்கு தேவன் பிரதிபலன் கொடுக்கிறார். நியாயப்பிரமாணம்னா மனசாட்சி பிரமாணம். பைபிள் வாசிக்காதவங்க உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. கண்ணு தெரியாதவங்க சரியாக வாசிக்க முடியாது, காது கேட்காதவங்க நிறைய வாசிக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. ஆனாலும் அவருடைய எல்லாருடைய இருதயத்திலையும் தேவனுடைய நியாயப்பிரமாணம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் போதும், அவர்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அக்னி நரகத்திலிருந்தாவது விடுதலை ஆக்கப்படுவார்கள். அப்போ கொஞ்சமாக கொடுத்தவனிடத்தில் கொஞ்சமாக கேட்கப்படும், அதிகமாக கொடுத்தவனிடத்தில் அதிகமாக விசாரிக்கப்படும். கொஞ்சமாக கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பெற்றவங்க தான். கொஞ்சமாக பெற்றிருக்கிறவங்க நியாயப்பிரமாணத்தை தங்களுடைய மனசாட்சியை பெற்றுக்கொண்டவர்கள் தான் மிகவும் குறைவாக பெற்றுக்கொண்டவர்கள். அதுக்கு கீழே குறைவாக யாருனாலும் பெற்று உயிர் வாழ முடியாது. அதிகமாக பெற்றவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய வார்த்தையை பெற்று, தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து ஊழியர் அழைப்பை பெற்றவர்கள். இவங்க தான் அதிகமாக பெற்றவங்க. அப்போ கொஞ்சமாக இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சமாக கேட்குறாரு. நீ அதன்படி நடந்தால் போதும், உனக்கு என்ன தெரியுதோ அதன்படி நடந்தால் போதும். அப்படி வந்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்குற நாட்களில் இப்போ வந்திருக்குது. உபத்திரவு காலம் மொத்தமும் ஆதாம் முதல் இன்றைக்கு வரைக்கும் வாழ்கிற எல்லா ஆட்களையும் நியாயந்திருக்கிற நாள் உபத்திரவ காலம். மரித்தவர்களெல்லாம் 1000 ஆண்டாச்சு முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க. மறித்த பரிசுத்தவான்களாக இருந்தால் 1000 ஆண்டாச்சிக்கு முன்னாலேயே வந்துடுவாங்க. இந்த பூமியில் உயிரோடு இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது உபத்திரவ காலத்துக்குள்ளே போயாக வேண்டும். அப்படி உபத்திரவ காலத்தில் போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதமும் வரும், சாபமும் வரும். உபத்திரவ காலத்தில் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கடந்து வரும். அதே மாதிரி தேவனுடைய கற்பனைகளை மீறி நடக்கிறவர்களுக்கு தேவனுடைய சாபமும் அளவில்லாமல் கடந்து வரும். அதில் தப்பிக்கணும்னா மனசாட்சி பிரமாணம் இருந்தால் போதும், தேவனுடைய சாபத்துக்கு தப்பித்து கொள்ளலாம். மனசாட்சி பிரமாணத்தை கை கொள்ளலைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்களை சின்னாபின்னமாக்கிடும். நியாய தீர்ப்புனா எப்படின்னு கேட்டிங்கன்னா அடிக்கிறதில்லை, வெட்டுறதில்லை, குத்துறதில்லை. நியாய தீர்ப்புனா மனுஷனுடைய அறிவு சிந்தனைகளிலே அவனுடைய திறமை குறைந்து போகும், பேசுகிற தன்மை குறைந்து போகும், கோபம் ஜாஸ்தியாக வரும், சோம்பேறித்தனமாக இருப்பான், கண் கண்ட காரியத்திலே வாங்கி போவான். காரை பார்த்தோன்னா கார் 10 வாங்கிக்கலாம், தோட்டத்தை பார்த்தா 50 ஏக்கர் தோட்டம் வாங்கிக்கலாம். எதை பார்க்குறான்னு அதில் கண் மயங்கி போயிடுவான். அப்படியாக தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய சுவாபத்திலே என்னென்ன சுவாபம் இருக்குதோ அதெல்லாம் கட்டுக்கடங்காமல் அவனில் வெளிப்படும். பொய் நிறையா சொல்லுவான், பெருநெஞ்சு உள்ளவனாக இருப்பான். எப்படி மாம்சத்தின் கிரியும் ஆவியின் கிரியும் ஒன்றுக்கு ஒன்று விரோதமாக இருக்குதோ அந்த மாதிரி இந்த மாம்சத்தின் கிரியைகள் ரொம்ப அதிகமாக வெளிப்படும். அதுதான் தேவனுடைய நியாயத்திற்கு. தேவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியின் கிரியைகள் அதிகமாக வெளிப்படும். அதை வச்சு ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மாம்சம் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதமாக இருக்கிறது. அப்போ மாம்சன் கிரிகள் அதிகமாக வெளிப்பட்டதுன்னா தேவனுடைய கோபாக்கனே அவனுக்கு வந்துருச்சு, அல்லது தேவனுடைய சாபம் அவனில் வந்திருக்கிறது. ஆவியின் கிரிகள் அதிகமாக வெளிப்பட்டதுன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு அதிகமாக வந்திருக்குதுன்னு அர்த்தம். அப்படியாக இந்த கடைசி நாட்களிலே ஐந்தாவது முத்திரை மனசாட்சியின் பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும். உபத்திரவ நாட்களில் எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நியாயந்திருக்க போகிறாரு. அதில் ஆண்டவர் கொடுத்த எந்த பொருளாவது அவன் கையில் இருந்தால் போதும், அவன் நியாயத்திருப்புக்கு தப்பிச்சுக்கலாம். இப்போ நோவா ஜாப்பர்லேயும் வரும்போது என்ன பிரமாணம் கேட்டிங்கன்னா, மழை வரப்போது இந்த பழகையில் வந்து பழக வீட்டில் ஏறிக்கலாம். அப்போ கப்பல்னு கூட சொல்ல தெரிஞ்சிருக்காது. மழை வரப்போகுது, நான் கட்டுற வீட்டில் வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா இந்த வீடு மிதக்கும். அன்னைக்கு இருக்கிற பிரமாணம் அதை கேட்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஆண்டவருடைய பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் கொடுத்த பொருளாக இருந்தாலும் சரி, மனசாட்சின்னு இருந்தால் அதில் கிரியல் இருந்ததுன்னா அதன்படி கை கொண்டா போதும், அவன் தேவனுடைய சாபத்துக்கு தப்பலாம், அதனால் அவன் பாதாளத்தினுடைய வல்லமைக்கு தப்பலாம், அக்னி நரகத்துக்கு தப்பலாம். அதனால் ஆண்டவர் பைபிள் வாசித்தவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், ஊழியக்காரங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும், மற்றவங்க போக முடியாது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் சரிசமமாக, அவர் நீதியில் நியாயாதிபதியாக இருந்து அவர் மனசாட்சி பிரமாணம் இருந்தால் போதும் அவர்களை அக்னி நரகத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். வெளிப்படுத்தல் 9:4 வெளிப்படுத்தல் 9:4 போதும். இது யார் வந்து இந்த உபத்திரவப்படுத்துகிறாங்கன்னா, பாதாளத்தின் தூதர்கள். அவங்க வந்து உபத்திரவ காலத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றுகிறார்கள். உபத்திரவ காலத்தில் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை நிறைவேற்றுவது யாருன்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 4 வகையான ஆட்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நிறைவேற்றுவார்கள். அந்த 4 வகையான பட்டாளம், சொல்லப்போனால் பட்டாளம், 4 விதமான இராணுவங்கள். ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, நிறைய பேர் வருவாங்க, கூட்டம் கூட்டமாக வருவாங்க. அந்த 4 பேரும் தான் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி ஆதாம் முதல் மறித்த எல்லா நீதிமான்களுடைய இரத்தப்பழியை ஆண்டவர் விசாரிக்கிறார். அந்த 4 வகையான இராணுவங்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வானத்தில் இருந்த பொல்லாத சேனைகள், வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகள். அது லூசிஃபரும் மிகாவேலும் யுத்தம் பண்ணி அந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளை பூமியில் தள்ளிடுவார். ஏன்னா பூமியில் இருக்கிற நியாய தீர்ப்பு நேரடியாக நடத்தணும். இவ்வளோ நாள் மேலே வானத்திலேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ பூமியிலிருந்து காரியங்களை நடத்தணும். ஏன்னா பூமியில் இருந்த பரிசுத்தவான்கள் நேரடியாக பரலோகத்துக்கு போகணும், அப்போ இவங்க வந்து ஒரு தடையாக இருக்கக்கூடாது. அதனால் அவங்களுடைய காலம், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளின் காலம் முடிவடைந்தது. முதல்ல உபத்திரவ காலத்துக்கு முன்னால் மிகாவேலும் அவருடைய தூதர்களும் சேர்ந்து லூசிபருடைய இராணுவத்தை அங்கிருந்து கீழே தள்ளுகிறார்கள். அப்போ பூமிக்கு வந்தாச்சு. இவங்க எல்லாத்துக்கும் தேவனுடைய பிரமாணத்தை வைத்து தான் எல்லாரும் அவங்கவுங்களுடைய வேலைகளை செய்ய வேண்டும். லூசிபருடைய பட்டாளம்னா நினச்ச மாதிரி நம்மளுக்கு எல்லாம் வேணாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்துருக்கார். அந்த பிரமாணம் மீறினா நியாய தீர்ப்பு. அந்த பிரமாணத்தை மீறக்கூடாது. தள்ளப்பட்ட தூதர்களானாலும் சரி, வானமண்டலங்கள்லேருந்து கீழே வந்த தூதர்களானாலும் சரி, அல்லது பாதாளத்திலிருந்து ஆண்டவர் தூதர்கள் அவுத்து விடுகிறார் அவர்களானாலும் சரி, அந்த பொல்லாத தூதர்களானாலும் சரி, தேவனுடைய பிரமாணத்தை பார்த்து தான் ஜனங்களுக்கு தீமைகளை செய்ய வேண்டும் அல்லது ஜனங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும். இப்போ வானமண்டலங்கள் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனை பூமிக்கு வந்தாச்சு. ரெண்டாவது என்னன்னா, பாதாளத்தில் இருக்கிற தூதரில் பொல்லாத ஆவிகளை ஆண்டவர் அழுத்து விட்டுறாரு. வெளிப்படத்தில் 9:1 பார்த்தீங்கன்னா, பாதா இப்போ பூமியில இருந்து என்னாச்சு, பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ பாதாளத்தினுடைய திறவுகோள் வச்சு இன்னைக்கு நிறையா பாதாளத்தினுடைய வல்லமைகளை திறக்கிறாங்க மனுஷருக்கு. ஆண்டவர் அங்கே திறந்ததுனால என்னாச்சுன்னா, பூமியில் பாதாளத்தினுடைய திறவுகோளை வச்சு மனுஷன் திறக்கிறான். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைமைகள், இன்னைக்கு நாட்டினுடைய நிலைமைகள், உலகத்தினுடைய நிலைமைகள் எடுத்து பார்த்தாச்சுன்னா, இந்த பாதாளத்தின் திறவுகோளை அநேக அரசாங்கங்கள் திறந்து விட்டுருச்சு. திறந்து விட்டதுனால என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, யார் எப்படி வேணாலும் வாழலாம், எந்த குற்றம் பண்ணாலும் பாவம் இல்லை, மனசாட்சிக்கு விரோதமாக என்ன தப்பு பண்ணாலும் சரி. உதாரணத்துக்கு கள்ளக்காதல், கள்ளத்தொடர்பு தப்பில்லை, ஆணும் ஆணும் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்ணும் பெண்ணும் திருமணம் பண்ணிக்கலாம், இப்படி ஆண்டவர் நியமித்த எல்லா காரியங்களையும் இன்றைக்கு மனுஷன் பாதாளத்தினுடைய வல்லமையிலிருந்து திறந்து விட்டுட்டான். எக்கடை விட்டு போட்டு அதுக்காக மனுஷன் விரும்புகிறான், நம்மளை ராஜாவாகணும். அதான் பாதாள வானமண்டலங்களில் பொல்லாத சேனை பூமியில் விழுந்ததுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் விழுந்து நம்மளுக்கு எங்கேயும் இருக்காங்க, இவனுங்களையும் அவுத்து விடுவோம்னு சொல்லிட்டு இங்கேயும் அவுத்து விட்டாச்சு. எல்லாம் பூமியில் வந்து அலையுது. பணம் சேத்திரமா, பணம் மூட்டை மூட்டையான சேத்திரம், எதுக்கு சேத்திரான்னு தெரியாது. கேரளாவில் தண்ணி வந்து பணம் மூட்டை மூட்டையாக சேர்த்து வச்சிருந்தோம், பணம் தண்ணியில் அடிச்சுட்டு போச்சு. வீடு சேத்திரம், எதுக்கு சேத்திரான்னு தெரியாது அவனுக்கு. பட்டு சேலையை வாங்கி அடிக்கி அடிக்கி வைக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியாது. ஆனால் வாய்க்குள்ளே போட்டு சாப்பிட முடியல ஒரு பொருளை. ஆனால் ஆண்டவருடைய சாபம் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படி இன்றைக்கு பாதாளத்தினுடைய வல்லமைகள் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படி திறக்கப்பட்டிருந்தாலும் அந்த பாதாளத்தினுடைய வல்லமையில் இருக்கிற ஆட்கள் யார் யாரை தொடக்கூடாது, ஆண்டவர் கட்டளை கொடுத்துருக்காரு, இவங்களெல்லாம் தொடக்கூடாது. மனுஷர்களுக்குள்ள அந்த ஆய்வு பூந்தாலும் சரி, அந்த தீமை செய்கிற பாதாளத்தின் வல்லமையாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வகையான ஆட்களை நீங்கள் உபத்திரவப்படுத்தக்கூடாது, தொடக்கூடாது. பாதாளத்தினுடைய வல்லமை திறந்து விட்டாச்சுன்னா முதல்ல என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, ஆகாயம் கருத்து போயிடும். பாதாளத்தின் வல்லமையில் ஆட்கொண்ட ஆட்களை பார்க்கணும்னா, பாதாளத்தின் வல்லமையில் அகப்பட்டவங்களுடைய ஆட்களை கண்டறியணும்னா என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, அந்த புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அப்படின்னா மதம் வந்து அந்தகாரமாயிரு. சூரியன் சூரியனை போல பிரகாசிப்பாங்க. களங்கமில்லாத மனசு பார்த்தீங்கன்னா சூரியனை போல் நல்லா பிரகாசமாக இருக்கும் அவங்க முகத்தை பார்த்தா. ஆனால் பாதாளத்தின் வல்லமை வந்து அடிச்சிருச்சுன்னா முகம் கருகி போயிடும். அவனுடைய அறிவும் கருவிப்பு. இப்படி இன்றைக்கி அநேக ஆட்கள் இந்த மாதிரி நடப்பணமாக அலைகிறாங்க, எதுக்கு வாழ்கிறேன்னு தெரியாமல் எதையோ ஒன்று சேர்த்து 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 சேர்த்துருக்கோம். அப்படி பாதாளத்தினுடைய வல்லமைகள் திறந்து விட்டாச்சுன்னா முதலாவது அவனுடைய முகம் கருப்பாயிரும். ஆகாயம் அப்படின்னா அவனுடைய அறிவு சிந்தனைகள் மிகவும் அருவறுப்பானதாக இருக்கும். அப்படி வந்து அது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு மனுஷனையும் எத்தனை மாதம் துன்பப்படுத்துன்னா 5 மாதம் துன்பப்படுத்துது. அதில் பூமியின் புல் பசும் பூண்டு எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் வெற்றியில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தது. அப்படின்னா புல்லை சேதப்படுத்தக்கூடாது, பூண்டை சேதப்படுத்தக்கூடாது, மரத்தை சேதப்படுத்தக்கூடாது, தேவனுடைய முத்திரையை தரித்திருக்கிற மனுஷரை சேதப்படுத்த கூடாது. 4 வகையான ஆட்களை விட்டுட்டு பாக்கி இருக்கிறவங்க எல்லாத்தையும் சேதப்படுத்து. இதில் புல்லுன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளும் அவன் செய்கிற நற்கிரியை. இன்னொன்று புல்லுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அவன் முயற்சி எடுத்து பேசுகிற நன்மையான வார்த்தைகள், அதுதான் புல். பூண்டுனா பசுமையான எந்த பூண்டு அப்படின்னா பூமிக்குள்ளே மறைஞ்சிருக்கும் பூண்டு, அதே மாதிரி இருதயத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கிற நல்ல எண்ணங்கள் நிறைஞ்சிருக்குது. இங்கே பேசணும், இங்கே பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோடு இருதயத்தில் இருக்கிற நல் யோசனைகள், அந்த மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்கள ஆண்டவர் இந்த பாதாளத்தின் வல்லமைகள்லேருந்து விடுதலை ஆக்குறார். அப்போ மனசாட்சி பிரமாணத்தை கை கொண்டால் அவன் உபத்திரவ காலத்தில் அநேக ஆபத்துகள்லேருந்து தப்பலாம், அநேக சாபங்கள்லேருந்து தப்பலாம். தீமை செய்கிற ஆட்களாக இருக்கட்டும், தீமை செய்கிற தூதர்களாக இருக்கட்டும், இந்த 4 பேர்த்தையும் தொடமாட்டாங்க. தேவன் கொடுத்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த காலத்தில் கொடுத்ததானாலும் சரி, இப்போ எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறதுனால அவன் பைபிளை படிச்சிருக்கணும், ரகசியங்களை தெரிஞ்சிருக்கணும், ராபோஜனை எடுத்திருக்கணும், அவன் ஆவியில் பிறந்திருக்கணும், ஜலத்தில் பிறந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி நடந்திருக்கணும். அதை பற்றி தெரியாதவங்க மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, ஆ ரைட், நல்லது கெட்டது தெரியுது, அதன்படி நடந்தால் அவர்கள் தீமையினுடைய வல்லமைக்கு தப்பலாம். அப்படி இல்லைன்னா அவங்கள என்ன எப்படி சேதப்படுத்துன்னு கேட்டிங்கன்னா 5 மாதம் உபத்திரவப்படுத்தும். வெளிப்படுத்தல 9:5 வாசிங்க.
மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதமும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை வேளானது மனுஷரை கொட்டும் போது உண்டாகும் வேதனையை போல் இருக்கும்.
ஆ போதும். அப்படின்னா தேள் கொட்டினா எப்படி மனுஷனுக்கு வலிக்குதோ அதே மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நன்மை தெரிஞ்சிருக்குது, செய்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருக்கிறான், தீமை செய்கிறான், ஆனால் நன்மையும் தீமையும் இருதயத்தில் வாதாடுது. அந்த வாதாடும் போது 5 மாதம் அவனில் போராடும், குறைஞ்சது 5 மாதம் அவனுக்குள்ள இந்த நன்மை தீமைக்கு உண்டான போராட்டம். அப்படின்னா ஆவியின் கிரியைகளுக்கும் மாம்சத்தின் கிரியைகளுக்கும் உண்டான போராட்டம் 5 மாதம் நடக்கும். 5 மாதம் நடக்கும்போது இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது, இது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லும்போது தேள் கொட்டின வழியில் இருதயத்தில் அது உணர்த்தும் மனுஷனுக்கு. இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நம்மளுக்கே தெரியுது, தகுந்த அடையாளத்தோடு பிடிச்சிருவாங்க, நண்பர்கள் பிடிச்சிருவாங்க அல்லது போலீஸ் பிடிச்சிருவாங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ வேதனை இருக்கும். தேள் கொட்டின வேதனை இருக்கும், எப்போ நம்ம அகப்படுமோ தெரியலையே. அந்த மாதிரி நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசங்களை தெரிந்து மீறி நடக்கிறவங்கள 5 மாதம் அந்த தேள் கொட்டுற வேதனை இருதயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். 5 மாதம் கீழ்ப்படியா அவனுக்கு மரணம். அப்படின்னா அவனுடைய மனசாட்சி செத்து போகும். அப்போ மிருகத்துக்கு சமந்தான் நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னால் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை அப்படின்னு சொல்லி தான் அழிச்சார். அதே மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, 5 மாசம் என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடும், குறைஞ்சது 5 மாசம் நான் போராடுவேன். ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் நன்மை தீமையினுடைய அறிவில் 5 மாசம் போராடி அவன் கீழ்ப்படியலைன்னா அவனை அவனுடைய மனசாட்சியை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பாதாளத்தில் இருக்கிற தூதரில் அமுத்து விட்டுருக்காரு. மேலே இருந்த தூதர்கள் வந்திருக்காங்க. இன்னும் 2 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா மிகாவேலுடைய தூதர்கள், அவங்களுடைய இராணுவ படையும் ஒன்று இருக்குது. இது தேவனுடைய தூதர்கள், இது சாத்தானுடைய தூதர்கள். சாத்தானுடைய தூதர்கள் 2 பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவியருடைய சேனை, பாதாளத்தில் இருக்கிற வல்லமை, 2 சாத்தானுடைய தூதர்கள். அதே மாதிரி 2 சேனைகள் ஆண்டவருடைய சேனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து மிகாவேலுடைய சேனை, இன்னொன்று யாராக இருக்கும், இன்னொன்று வந்து காப்ரியல். அவங்க வந்து யுத்தத்துக்கு வரல, அவங்க செய்தி கொண்டு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அது இந்த பக்கம். இன்னொன்று யாருன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர் தேவனால் நேரடியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 144,000 பேர். அதுக்கப்புறம் மிகாவேலும் அவருடைய தூதர்களும் இந்த பக்கம் இருந்து இந்த உபத்திரவ காலத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக மனசாட்சி இருந்தால் போதும், அவனுடைய ஆத்மா ரட்சிக்கப்படும். இதெல்லாம் கீழே வாசிச்சிங்கன்னா, அதே வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் கீழே வாசித்து பார்த்தோம்னா எல்லாம் மனசாட்சியில் இருக்கிறது தான். அது நல்லா புரியும், அது அறிவுள்ளதாக இருக்கும், எல்லாமே அதே மாதிரி தான். அது பார்த்தீங்கன்னா அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. 9:11 வெளிப்படுத்தல் 9:11 முதலாம் ஆபத்து கடந்து போயிட்டு, 3 ஆபத்துகளை வச்சுதான் எல்லா மனுஷனையும் ஆண்டவர் பரிசோதிக்கிறார். 3 ஆபத்தினுடைய சத்தம் மாறி மாறி கேட்டுட்டு இருக்கோம். முதல்ல பாதாளத்தினுடைய தூதரில் ஆண்டவர் அவுத்து விடுறார். 9 ஆபத்து 5 மாசம் ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் மனசாட்சியில் போராடிட்டு இருப்பார். அதுக்கு இந்த பாதாளத்தினுடைய வல்லமைகள் வந்து ஒவ்வொருத்தருடைய மனசையும் தட்டி 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 ஒன்றா தர, இல்லாட்டினா உன்னுடைய மனசாட்சி மரணம் அடைய போகிறது. நான் என்றென்றைக்கும் போராடுவதில்லை, 5 மாசம்தான் போராடுவேன், அதோட உனக்கு டைம் பிடிச்சி போச்சு அப்படிங்கிற எச்சரிக்கையோட ஆண்டவருடைய தூதர்கள், நன்மை செய்கிற தூதராக இருக்கட்டும் தீமை செய்கிற தூதராக இருக்கட்டும், அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை நிறைவேற்றுவார்கள். அப்படி மனசாட்சியில் உண்மையல்லவர்களாக இருந்தால் போதும், அவன் மறித்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி அவனுக்கு அதுக்குண்டான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்குது. அதனால் நம்ம மனசாட்சியில் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். பைபிள் நான் வாசிக்கல, சிந்திக்க தெரியல, ரகசியம் தெரியல, அதெல்லாம் கவலையே இல்லை. அதை பற்றி ஆண்டவர் ஒன்றும் எதிர்பார்க்கல. மனசாட்சியில் நன்மை இது, இது தீமை இது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுதா, அதுக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும், அது தேவனுடைய ஆவி தான். அநேகருக்கு அந்த ஆவியை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அநேகருக்கு அந்த ஆவி அவங்களாம் வந்து தேவையில்லாத காரியங்களை பண்ணி அந்த ஆவியை மரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் மனசாட்சி இல்லாதவங்க, ஜனங்களை கொடூரமாக வஞ்சிக்கிறவங்க, ஏமாத்துறவங்க, தான் வாழ்ந்தால் போதும் மொத்தமாக எப்படி போனால் என்னன்னு சொல்லி நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் மனசாட்சி செத்தவங்க. அதனால தான் வசனம் சொல்லுது, மனசாட்சியில் சூடுண்ட பொய்ய. அப்படியாக மனசாட்சி பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிந்தால் போதும், நாம் அக்னி நரகத்துக்கு தப்பலாம். ரோமர் 2:23-29 ரோமர் 2:23-29
மேன்மை பாராட்டுகிறி நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. நீ நியாய பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளது பிரயோஜனம் உள்ளதுதான். நீ நியாய பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் விருத்த சேதனம் இல்லாமையாயிற்றே. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாய பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் என்ன என்று எண்ணப்படும் அல்லவா? சுபாவத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்து நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவனாய் இருந்தால் அவன் வேத எழுத்து விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தும் நியாய பிரமாணத்தை மீறுகிறே உன்னை குற்றப்படுத்துவான் அல்லவா? அதனால் புறம்பாக யூதனானவன் யூதனல்ல, புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷனார அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது.
போதும், ஒரு மனுஷன் சாதாரண மனுஷனாக இருந்து வாழ்ந்தால் போதும், அவன் யூதனாக மாறி விருத்தசேதன உடன்படிக்கையின் பண்ணி அதில் வாழணும்னு நல்லது. ஆனால் அப்படி வாழும்போது சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையை வாழாமல் இருந்தால் அவன் விருத்தசேதனம் அடைந்தது வீணாக இருக்கும், அதில் பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கு ஒருத்தன் கிறிஸ்தவனாக மாறி தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தால் நல்லது, ஆனால் அப்படி வாழாமல் ஒரு புறஜாதியை விட ரொம்ப மோசமாக வாழும்போது அவன் கிறிஸ்தவனாக மாறி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து சபையினுடைய ஒழுங்கெல்லாம் கை கொண்டு வாழ்ந்தது உபயோகம் இல்லை. அதனால் கிறிஸ்தவனாக மாறி ஞானஸ்தானம் எடுக்கத்தவனை விட கிறிஸ்தவனாக மாறாமல் மனசாட்சியில் உண்மையில்லாமனாக வாழ்கிறவனே தேவனுக்கு முன்பாக நீதிமான். அதனால் ஒரு மனுஷன் மதம் மாறணும்னு கட்டாயம் கிடையாது. கிறிஸ்தவனாக மாறினா நல்லது, யூதனாக மாறினா நல்லது, ஆனால் பிரமாணத்தின்படி நடக்கணும். அப்பிரமாணத்தை மீறினா உன்னைய விட சாதாரண புறஜாதி மனசாட்சியின்படி வாழ்கிற போது அவன்தான் நீதிமான். அதனால் இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய நியாயத்திற்கு வெளிப்படுகிற நாட்களில் மதம் மாறணும்னு கட்டாயம் கிடையாது, மனசுமா மாறணும். மனசில் நன்மைக்கு கீழ்ப்படியணும், தீமையை நாம் எதிர்த்து நிற்கணும். அப்படி நாம் மனசாட்சியின் பிரமாணத்தின்படி வாழும்போது தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்படுகிறோம். கிறிஸ்தவனாவோ யூதனாவோ இப்படி வந்து இந்துவாவோ ஏதோ ஒரு கலரில் சாயத்தை போட்டு அவன் வேஷம் போட்டு தெரியும் போது அவன் மற்றவனுக்கு முன்பாக நல்லவனாக தான் நடிக்கிறானே ஒழிய இருதயத்தில் அவன் ஓனாய் அல்லது குள்ளநரி. இருதயத்தில் அவனை வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு வேஷம் போட்டு நடக்கிறான், ஆட்டுத்தோலை போத்திட்டு வர்ற ஓனாயாக இருக்கிறான். அதுக்கு ஆட்டுத்தோலை போத்தாமல் நம்ம நிறமாகவே நம்ம இருந்தோம்னா நல்லது, மனுஷன் மனுஷனாக இருந்தால் நல்லது. மனுஷன் என்ன பண்ணுறான்னா நல்லவனாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு ஆட்டுத்தோலை எடுத்து போர்த்தி அந்த ஆட்டுத்தோலுக்கு ஒவ்வொரு சாயத்தை அடிச்சுக்கிறான். அதான் மதங்கள். கிறிஸ்தவ மதம் வெள்ளை சாயத்தை அடிக்குது, முஸ்லீம் மதம் பச்சை சாயத்தை அடிக்குது, இந்து மதம் காவியை அடிச்சுக்குது. இதில் கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன கருப்பை அடிச்சுக்கிறான். ஆனால் மனசாட்சியின்படி வாழ்ந்தால் எந்த மதத்துக்கு மாறணும்னு அவசியம் இல்லை, வெளியில் நீதிமானா எந்த விதத்திலையும் காமிக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் வெளிப்புறமாக நீதிமானாய் காணப்படுகிறவர்கள் தேவர்களுக்கு முன்பாக அருவறுப்பானவர்கள். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறான். நீ வெளியில் என்ன வேஷம் போட்டிருக்கேங்கிறது பார்க்கறது இல்லை. இன்னைக்கு வெளி வேஷம் தான் பயங்கரமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வெளி வேஷத்தில் மதத்துக்கு மதம் பயங்கரமான கலவரத்தில் நடக்குது. கிறிஸ்தவங்களையும் முஸ்லீம்களையும் நாங்கள் இல்லாமல் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு கூட்டம் இறங்கியிருக்காங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பாதாளத்துலேருந்து தவிர்த்துக்கிட்டு இருக்காரு. ஓ எல்லாம் போராடு, போராடு, எல்லாம் போராடு. இந்துக்களாக சேர்ந்து நீ வேணும் வேண்டாங்கிறது அதுலேயே நாலு பிரிவு, நாலு பிரிவும் சேர்ந்து இன்றைக்கி மல்லு கட்டிகிட்ருக்காங்க. சாப்பாட்டுக்கு இல்லை, வீட்டில் தண்ணி பூந்து நாசமாக போச்சு, ஒன்றத்துக்கு வெளியில்லை. ஆனாலும் நாங்கள் அதுக்காக தான் சாகும். அப்படி வந்து இன்றைக்கி நிறைய பேர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் உயிரை கொடுத்துட்டு போராடிட்டு இருக்கிறான். எதுக்கு வெளியில் ஆட்டுத்தோலை போத்திட்டு இருக்கிறான், நான் தான் நல்லவன், நாங்கள் தான் வாழ்வோம். அப்போ ஆட்டுத்தோலை போத்தாமல் இருந்தோம்னா இந்த பிரச்சனைக்கே நம்ம போக வேண்டாம். இருதயத்தில் ஆண்டவருக்கு மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும். அப்படியாக நாம் மனசாட்சிக்கு கீழ்ப்படிந்தால் போதும், நாம் எல்லா ஆபத்து நாச மோசங்களிலிருந்து விடுதலை ஆக்கப்படுவோம். தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார், அக்னி நாளத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவோம். அதனால் குரானை படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், பைபிள் படிக்கணும்னு ஆண்டவர் கட்டாயமாக எந்த பிரமாணத்தையும் கொடுக்கவில்லை. மனுஷங்கிட்ட எதையும் கட்டாயப்படுத்தலை. இயேசுக்கு சொல்லும்போது அவர் தூர தேசத்துக்கு போகும்போது அவரவருடைய திறமைக்கேற்றபடி அவர்கிட்ட காசை கொடுத்துட்டு போனார். உனக்கு என்ன திறமை இருக்குது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா மனசாட்சியின்படி நீ நன்மை செய்தால் அவனுக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மனசாட்சி செத்து போச்சுன்னா உனக்குன்னு வச்சுருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து நான் வந்து நீதிமான கொடுத்துருக்கேன். அதான் துன்மார்க்கனுடைய சாபத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, இல்லை நீதிமானுடைய சாபத்தை எடுத்து துன்மார்க்கன் கொடுத்துட்றாரு, துன்மார்க்கனுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை எடுத்து நீதிமான் கொடுத்துட்றாரு. அதான் உள்ளவன் எவனும் அவனுக்கு கொடுக்கப்படும். அதில் நிறைய பேர் இன்றைக்கி எல்லாம் பணம் சேர்த்துக்கிட்டே போகிறவன் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருப்பான், ஆனால் அது அவன் போட்ட கணக்கு தப்பு, அது தலைகளாக மாறிடு இன்றைக்கி. அதனால் அவரவருடைய திறமைக்கேற்றபடி தான் ஆண்டவர் நியாயம் விசாரிப்பார். நிறைய பேர் சொல்லலாம், நான் பைபிள் படிக்கலையே, ஆராய்ச்சி பண்ணலையே, இப்படியெல்லாம் பண்ணலை, இப்படி நான்லாம் பரலோகத்துக்கு போவேனா அப்படின்னு நினைக்கலாம். மனசாட்சியின்படி வாழ்ந்தால் போதும். அவன் எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி, மலையில் இருந்தாலும் சரி, தீவில் இருந்தாலும் சரி, ஆமாம், மனசாட்சியின்படி வாழ்ந்தால் போதும். அவன் பூமியிலேயும் தப்புவான், தேவனுடைய நியாய தீர்ப்பிலும் அவனை ஆண்டவர் விடுதலையாக்குவார். அதனால் நான் பைபிள் படிக்கலை, ஆராய்ச்சி பண்ணலை, அப்படி இப்படி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உள்ளது எதுவோ அதில் நம்ம கரெக்டாக இருந்தால் போதும். அதான் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் நம்ம அதிகத்திலும் ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர் அநேகம் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நான் அளந்து பார்த்தா அந்த கொஞ்சத்தில் இருக்கிறவனை கூட ஒன்றுமே இல்லை. அதனால் ரொம்ப படிக்கணும், ஆராய்ச்சி பண்ணணும், சிந்தனை பண்ணணும், உபவாசம் எடுக்கணும், அப்படி பண்ண ஒன்றும் கவலை இல்லை. எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருந்து அவங்களுடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும். தேவதூதர்கள் அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து அவர்களை பூமியில் எல்லா சாபத்திற்கும் ஆண்டவர் விலக்கி காப்பார். பரலோகத்தில் ஆண்டவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு இடம் இருக்குது. அதனால் மனசாட்சி பிரமாணத்தை நாம் கை கொண்டால் போதும், தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு மனுஷன் தப்பலாம். ஒன்று யோவான் 3:20-24. ஒன்று யோவான் 3:20-24.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளி என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்தபடியினால் நாம் வேண்டுகொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தின் மேல் விசுவாசமாயிருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரையொருவன் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாக இருக்கிறது. அவருடைய கட்டளைகளை கைகொள்கிறவன் அவரை நிலைத்திருக்கிறான், அவரும் அவனை நிறுத்தியிருக்கிறார். அவர் நம்மில் நிறைந்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளினார், ஆவியினாலே அறிந்திருக்கிறோம்.
ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய இருதயமே குற்றவாளியாக தீர்க்குது. அந்த ஜட்ஜு வர வேண்டாம், இந்த ஜட்ஜு வர வேண்டாம், அவங்கள கேட்க வேண்டாம், இவங்கள கேட்க வேண்டாம், நாமளே நம்முடைய இருதயத்தை நம்ம குற்றவாளியாக தீர்க்கும்னு சொன்னால் நம்ம உடனே மறந்துருக்கோம், அதுலேருந்து நாம் விலகிறோம். அப்படி நம்ம விலகி நாம் நம்மளை காத்து கொண்டால் அதுவே நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூற முடியும்? அப்படின்னா காண்கிற சகோதரன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்மா தான் காண்கிற சகோதரன். நம்மளைய நம்ம ஆத்மா தெரிஞ்சிருக்கிற மாதிரி வேற யாரும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி நம்ம ஆத்மாவை நாம் சிநேகிக்கணும். ஆனால் சரீரம் என்ன பண்ணுதுன்னா சரீரம் ஆவியும் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, ஆத்மா இருந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்குது. ஆத்மா வந்து ஆத்மா யாரையும் வெறுக்கல, சரீரத்தையும் வெறுக்கலாம் ஆவியும் வெறுக்கலாம், ரெண்டு பேரும் எனக்கு வேணும்னு தான் சொல்லுது. யாராவது ஒருத்தனை ஆதாயப்படுத்திட்டா இன்னொருத்தனும் கண்டிப்பாக வந்துடுவான், கூடையே வந்துடுவான். மாம்சத்தை ஆதாயப்படுத்திட்டான் அப்போ ஆவியும் ஒன்றா ஆகிக்கும், இல்லை ஆவியை ஆதாயப்படுத்திட்டா மாம்சமும் ஒன்றாயிக்கும். ரெண்டு பேர்த்தில் யாரையாவது ஆத்மா வந்து சிநேகிக்கணும். அப்படி நம்முடைய ஆத்மா நம்மை குற்றவாளியாக தீர்க்கும் என்று சொன்னால் தேவன் நம்முடைய இருதயத்தில் பெரியவராக இருந்து, அப்படின்னா நம்முடைய ஆத்மாங்கிறது தேவன் அனுப்பின ஆவி, அதுதான் தேவனுடைய ஆவி நம்மளுக்குள்ள வாசமாக இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறவர்களெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். மனம் மகிழ்ச்சி முகம் இருதயம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முகத்தை பார்த்தா போதும். பாதாளத்தின் வல்லமையை திறந்து விட்டால் உடனே முகம் வந்து என்ன ஆகா அப்படியே கருகிரும். ஆமாம், முகம் கருவனங்களை பார்த்தீங்கன்னா அந்த பாதாளத்துடைய வல்லமை கட்டு கடங்காமல் வந்து மேலே முகத்தில் அடிச்சிருச்சு அந்த ஆவி. அதுதான் வந்து முகம் அப்படி கருகிறது காரணம். அதனால் நாம் நம்முடைய மனசாட்சிக்கு கீழ்ப்படியணும், நம்முடைய ஆத்ம நண்பனுக்கு கீழ்ப்படியணும். அப்போ நம்மளுக்குள்ள ஆண்டவர் இருக்காருங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற மனசாட்சி உயிரோடு இருந்தால் நம்ம ஆண்டவரோட உண்மையாக இருக்கணும்னு அர்த்தம். மனசாட்சி செத்து போச்சுன்னா நம்ம ஆண்டவர் கூட இல்லை. அதனால் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற மனசாட்சிக்கு நாம் கீழ்ப்படிஞ்சோம்னா போதும், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் உறுதிப்படுத்திக்க முடியும். யோவான் 6:45 யோவான் 6:45 பிதாவினால் எல்லாரும் போதிக்கப்பட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்குது. ஆனால் இதில் தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளுகிறவன் அவன் இயேசுவின் மூலமாய் தேவனை சந்திக்கிறான். அப்போ பிதாவினால் எல்லாருமே போதிக்கப்பட்டிருப்பாங்க, அது இருந்தால் போதும். ஆனால் இன்னும் மேலான ஆசீர்வாதம் வேணும்னா நாம் ஆண்டவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டால் தான் அடுத்தவங்களுக்கு நம்ம அதை போதிக்க முடியும். அப்போ 144,000 பேர் தான் கற்றுக்கொண்டவர்கள், கற்றுக்கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது தேவனால் மனசாட்சியில் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்போ மனசாட்சி பிரமாணத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் போதும் நாம் சாபத்திலிருந்து தப்பலாம், அக்னி நரகத்திலிருந்து தப்பலாம். அதனால் நாம் எளிமையாக நம்மளுக்கு எது முடியுதோ அதை செய்யலாம். அதுலேருந்து மேலே கொஞ்சம் முயற்சி எடுத்து கற்றுக்கொண்டு மேலே வர்றதுனாலும் வரலாம், அதுக்கும் மேலே போகிறதுனாலும் போகலாம். ஆனால் அடிப்படையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மனசாட்சி. அதுதான் ஆண்டவர் எப்பவுமே நம்ம கூட பேசிகிட்டு இருப்பார். பைபிள் படித்தாலும் சரி, படிக்காட்டியும் சரி, இந்துவாக மாறினாலும் சரி, முஸ்லீமாக மாறினாலும் சரி, கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் சரி, அவன் எங்கே போனாலும் சரி, அவன் அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, லண்டன் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவன் கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டே இருப்பான். அதான் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ அதுக்கு கீழ்ப்படிஞ்சா போதும், அவன் இந்த உபத்திரவ காலத்தில் வருகிற சாபத்துக்கு தப்பலாம், அக்னி நாளத்துக்கு தப்பலாம். மீகா 6:8-9, மீகா எழுதின புஸ்தகம் 6:8-9. போதும், தண்டனை. மனுஷனே, கிறிஸ்தவனே, முஸ்லீமே, இந்துவே, யூதனேன்னு சொல்லலை, மனுஷனே. நன்மை என்னதென்று அவனுக்கு அறிவித்திருக்கிறார். உன்னுடைய மனசாட்சியில் இருக்குது. ஆண்டவருடைய ஆவி இருக்கிறனால தான் அவன் மனுஷனாக நடமாடிட்டுருக்கிறான். அந்த ஆவியை எடுத்துட்டால் மனுஷன் மிருகமாக நடமாடுவான். இன்றைக்கி நிறைய பேர் மிருகமாக நடமாடிட்டுருக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே இருந்தது மரணம் அடைந்து விட்டது. அதனால தான் மனுஷன் மிருகமாக மாறுறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனே, நன்மை தீமை என்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். அதனால் நீ என்ன பண்ணு, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்த்து நடப்பதே அல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் உங்ககிட்ட கேட்குறார், வேறு ஒன்றும் கேட்கல. மனசாட்சிக்கு கீழ்ப்படி, அது போதும். அப்போ திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், தீமை செஞ்சினா உனக்கு தண்டனை இருக்குது, நன்மை செஞ்சுனா உனக்கு மேன்மை இருக்குது. அதனால் நியாய தீர்ப்பு வரும். நியாய தீர்ப்புக்கு பயந்து நீ இப்போவே தேவனுடைய ஆவியாக இருக்கிற மனசாட்சிக்கு கீழ்ப்படுந்ததுனா போதும். அதை ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறார், அதைத்தான் எதிர்பார்க்குறார். குறைஞ்ச அளவு, அதிகமாக உண்மையல்லவனாக இருந்தால் பரவாயில்ல, நல்லது. ஆனால் குறைஞ்சது மனசாட்சி கீழ்ப்படுந்ததுனா போதும், வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆடு மாண்டாம், மாடு வேண்டாம், கோழி வேண்டாம், இன்னும் சொல்ல போனால் தசம்பாக வேண்டாம், காணிக்க வேண்டாம், எதுவும் வேண்டாம். எந்த நேர்த்திக்கடனும் நீ செலுத்த வேண்டாம், எந்த கோயில் குளத்துக்கு ஓட வேண்டாம். உன்னால் என்ன செய்ய முடியும், ரொம்ப எளிமையாக என்ன செய்ய முடியும், இதை செஞ்சினா போதும். அதை தான் நான் எதிர்பார்க்குறேன். ஆனால் இதை விட அதிகமாக செஞ்சால் முதல்ல அடிப்படையாக இதுக்கு கீழ்ப்படியணும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் மேலே மேலே முன்னேறி வரும்போது நம்ம நியாயம் செய்யலாம், இரக்கத்தை சிநேகிக்கலாம், தான தர்மங்கள் செய்யலாம், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம், ஆண்டவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கலாம், அப்படியே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம், மேலே மேலே செய்யலாம். ஆனால் அடிப்படை என்னன்னா மனசாட்சிக்கு கீழ்ப்படி. இதுக்கு கீழ்ப்படியாமல் நீ என்ன பண்ணாலும் நான் அதை அங்கீகரிக்க மாட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மனுஷன் பக்கத்தில் நெருங்கணும்னா இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அவன் ஆண்டவருடைய பக்கமாக போக முடியும், ஆசீர்வாதத்துக்கு நெருங்க முடியும், அல்லது சாபத்திலேருந்து விடுதலை ஆக முடியும். அதனால் நான் வேறு ஒன்றும் கேட்கல, நன்மை செய் போதும். நியாயத்தை சிநேகித்து, இரக்கத்தை சிநேகித்து, நன்மை செய், இது இதுதான் ஆண்டவர் மனுஷங்கிட்ட கேட்குறது. அது எந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பான். உன்னால் செய்ய முடியலையா, பரவாயில்ல, நீ இறக்கப்படும், மனசளவில் இறக்கப்படும் போதும். ஐயோ, என்னால் செய்ய முடியலையே, எனக்கு காசு இருந்தால், பொருள் இருந்தால் நான் கொடுப்பேனே, என்னால் முடியலையே, இறக்கப்படும், ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அப்படி இறக்கப்பட்டவங்க தான் இன்றைக்கி நிறைய நன்மைகள் செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய சந்ததி இன்றைக்கி வளர்ந்துட்டுருக்கு. அதனால் நல்லது செய்கிற மனசு இருந்தால் போதும், ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார், அதற்கேற்றபடி ஆண்டவர் நம்மளுக்கு அந்த தேவைகளை கட்டளையிடுவார். 2 Kings 17:17. 2 Kings 17:32-34.
அவர்கள் கர்த்தருக்கு பயந்து
போதும். இங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் விட்டு வழிவிலகி போகும்போது எப்படி எப்படி வழிவிலகி போனாங்க அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுறான், ஆனால் மேடைகளில் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர் யாரை வந்து ஆசாரியன் ஆக்கக்கூடாதோ அந்த மாதிரி ஆட்களை ஆசாரியில் ஆக்கிட்டாங்க. அப்படின்னா ஜனங்களில் ஈனமானவர்கள் அப்படின்னா ஊழியக்காரன் ஆகிறதுக்கு அடிப்படையான தகுதி ஒன்று ஆண்டவர் வச்சுருக்கார் பழைய ஏற்பாட்டில். அவன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ட்டு அந்த விதிகளை மீறி ஜனங்களிலே ஈனமானவர்களை ஆசாரிகளாக ஏற்படுத்திட்டாங்க. உதாரணத்துக்கு என்ன, எப்படி மோசே பிரமாணம் கொடுத்துருக்காருன்னா, கை கால் ஊனமானவன் ஊழியத்துக்கு வரக்கூடாது, குருடன் ஊழியத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு பிரமாணம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஊழியத்துக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருமே என்னான்னு கேட்டிங்கன்னா, முடவன் குருடன் கை கால் ஊனமானவன். அப்படின்னா எழுத்தின்படி இல்லை, கொஞ்சம் பேர் எழுத்தின்படியும் இருக்கிறான், அதெல்லாம் ஆவிக்குரிய படி தான் இருக்கிறான். நன்மை செய்யறதுக்கு மனசில்லாதவன், அவன் ஊனமானவன், தேவனுடைய தரிசனத்தை இழந்தவன், குருடன். அந்த குருடன் தான் ஜனங்களுக்கு வழிகாட்டுறான். அந்த குருடன் குருடனுக்கு வழிகாட்டினான், ரெண்டு பேரும் பள்ளத்திலையும் விழுவாங்க, பாதாளத்திலையும் விழுவாங்க. இந்த மாதிரி ஆட்கள் ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறான், ஆனால் ஜனங்களிலே ஈனமானவர்களை ஆசாரியராக ஏற்படுத்தி கொண்டார்கள். அப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை விட்டு பின்மாறி போயிட்டாங்க. அப்படி பின்மாறி போனதில் ஈனமானவர்கள் தாங்கள் முந்தின ஜாதிகளுடைய பிரமாணங்களை அப்படின்னா எகிப்திலிருந்து வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு வர சொன்னார். ஆனால் எகிப்தருடைய ஜாதியுடைய முறைமைகளையும் கர்த்தருக்கு பயந்தும் கர்த்தரை ஆராதனை செய்து வருகிறார்கள். அது வந்து ஆண்டவர் அந்த ஆராதனை ஏற்றுக்கொள்றதில்லை. இப்படி சொல்லிட்டு வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதும் இல்லை, தங்கள் சுய திட்டங்கள் முறைமையின்படியாயிலும் செய்கிறதும் இல்லை. பாருங்கள், மனுஷனுக்கு இருதயத்தில் ஒரு எண்ணம் வரும், இது செஞ்சால் நல்லது, இது செஞ்சால் கெட்டது, அதன்படியாவது நடக்கிறதுக்கும் மனசு இல்லை. இதை விட்டு போட்டு இதை செய்கிறான் அதை செய்கிறான் என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கான ஒழிய அந்த இருதயத்தில் இருக்கிற மனசாட்சிக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான். கேட்டால் அவன் செய்கிறான், இவன் செய்கிறான், அடுத்த வீட்டுக்காரன் செய்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் செய்கிறான், இதே தான் பிரச்சனை. நீ அநேக கிறிஸ்தவன், அடுத்த வீட்டுக்காரன் பட்டாசு வெடிக்கிறானே, நீ கிறிஸ்தவன் நிறைய பேர் வெடிக்கிறான். பட்டாசு வெடித்து சாகக்கூடாதுன்ட்டு அரசாங்கமே கொஞ்ச நேரம் வெடித்தா போதுன்ட்டு, ஏன்னா இவனை சந்தோஷத்தில் துள்ளி துள்ளி தீயில் விழுந்துருவானுங்க. அப்படி கடந்த காலத்தில் நிறைய பேர் சந்தோஷத்தில் துள்ளி 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 செத்துறானுங்க. அப்படி மனசாட்சிக்கு கீழ்படிய மாட்டேங்கிறான். கேட்டால் பக்தருக்கு பயந்து நடங்கிறாங்கிறான், அதை பண்ணுறேங்கிறான், இதை பண்ணுறேங்கிறான், ஞானஸ்தானம் எடுத்தேங்கிறான், ராபோஜனம் எடுத்தேங்கிறான், அதை பண்ணுறேங்கிறான், ஆனால் மனசாட்சி செத்து போச்சு. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இவங்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். அன்னைக்கு வந்து இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போகும்போது அவர்களை வேறொரு ராஜா கிட்ட ஒப்பு கொடுத்தார். அவன் வந்து ரொம்ப கொடூரம் ஆண்டான். இயேசு கிறிஸ்து வரும்போதும் கூட அந்நிய ராஜா தான் ஆண்டுட்டுருக்கிறான் எருசலேம் நாட்டை. அதனால தான் அன்னைக்கு இருக்கிற சீசனில் என்ன பண்ணுவாங்க, நம்ம யூதர்லேருந்து ஒரு ராஜா வருவார், இவர் ஏற்படுத்தி கொடுப்பார்னு அன்னைக்கு விசுவாசிட்டு இருந்தாங்க. அப்போ அன்னைக்கு ஆட்சி செஞ்சது யாருன்னா, அன்னைக்கு ரோமர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கர்த்தருக்கு பயந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறாங்க. இவனை ஆட்சி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கூடனும் முடவனும் தான் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்களை அத்தனை பேர்த்தையும் ஆட்சி பண்ணிகிட்ருக்குறான். ஜனங்களை ஈனமானவன், ஆவிக்குரிய குருடன் வழிகாட்டுறான், ஆவிக்குரிய முடவன் நல்லது செய்யணும்னு சொல்லி சொல்லி காசை வாங்கி அவன் வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்குறான். அப்படி தினமும் ஒரு குற்றம் கண்டுபிடிக்கப்படுது. இப்படி வந்து கிறிஸ்தவங்களுக்குள்ள அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் மாற்றி மாற்றி பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாங்க. ஏன் கிறிஸ்தவங்களுக்குள்ள இவ்வளோ ஒரு பிரிவினை வந்திருக்குது? இவன் அந்த இந்த ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனை கூடனேங்கிறான், ஆனால் அந்த ஊழியக்காரன் இவனை முடவேங்கிறான். ஆனால் நாங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுறாங்கிறான். விசுவாசம் தான் கர்த்தருக்கு பயப்பட்டு நடுங்குது. நீ நடுங்கவா செய்கிற இல்லையே? விசுவாசாவது கர்த்தருக்கு பயப்பட்டு நடுங்குது. ஆமாம், இவன் ஒன்றும் கிடையாது. ஆமாம், அதனால் இன்னைக்கு இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புக்கு பாதாளத்தில் இருக்கிற தூதரை அவுத்து விட்டார், வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையை அவுத்து விட்டார், மிகாவேல் தூதனை அவுத்து விட்டார். இதில் யார் தேவனுடைய கற்பனைகளில் உண்மையாக இருக்காங்களோ அவங்களும் வெளியே வந்து அவங்களும் இதே காரியத்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் 144,000 பேர். 144,000 பேரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இந்த மூன்று சேனைகள் வந்திருக்குது. வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனை, பாதாளத்தில் இருக்கிற சேனை, மிகாவேல் தூதனுடைய சேனை. இந்த மூணு சேனை வந்து என்ன பண்ணுது? தேவனுடைய நியாயத்தை நிறைவேற்றி இந்த பூமியிலிருந்து இருக்கிற ஜனங்களுக்குள்ள தேவனுடைய முத்திரை அடையாளத்தை தரித்தவர்கள் யார், மனசாட்சியில் உண்மையாக இருக்கிறவர்கள் யார், அல்லது பைபிளில் கொஞ்சம் தெரிஞ்சு தெரியாமல் இருக்கிறது யார், அவங்கள முழு மனுஷனை ஆக்கணும்னு சொல்லிட்டு இந்த மூன்று தேவதூதருடைய படையும் தேவனுடைய பிள்ளைகளை உருவாக்கி அவர்களை கொண்டும் திரும்ப நியாய தீர்ப்பு நடக்குது. இப்படி நான்கு வகையான தேவனுடைய சேனையை கொண்டு பூமியிலே தேவன் நியாய தீர்ப்பை நிறைவேற்றப் போகிறார். அதனுடைய செய்தி முதல்ல மனுஷர்களுக்கு தான் அறிவிக்கப்படுது. ஏன்னா இதில் காப்ரியல் இல்லை இந்த இல்லை இந்த இது செய்தி கொண்டு வந்தது தான் காப்ரியல். காப்ரியல் தூதன் வந்து இந்த செய்தியை முதல்ல எல்லாத்துக்கும் அறிவிச்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி ஒரு ஆபத்து வருது, எந்த ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் காப்ரியல் தான் வந்து அறிவிக்கிறதுக்கு வர்றாரு. அப்படி காப்ரியல் வந்து அறிவிச்சுட்டு போயிட்டார். இப்போ அந்த செய்தியுடைய நிறைவேறப்போகுது. மிகாவேல் தூதன் தன்னுடைய படையோடு கூட வருகிறார். வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனையும் யுத்தம் பண்ணி கீழே தள்ளப்படுகிறது, பாதாளத்தில் இருக்கிற சேனைகளும் அவிழ்த்து விடப்படுகிறது. இப்படியாக இருந்து தேவனுடைய சேனையும் பூமியில் இருந்து தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற 144,000 வரிசையில் வருகிறவர்களும் சேர்ந்து தேவனுடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே உபத்திரவ காலத்திலே நிறைவேற்றுகிறார்கள். அதனால் நாம் வந்து ஆபத்திலிருந்து தப்பிக்கணுமா, தேவனுடைய சாபத்திலிருந்து தப்பிக்கணுமா, மனசாட்சிக்கில் படிஞ்சால் போதும் தேவன் நம்மளை எல்லா ஆபத்து நாசமாசங்களை விடுதலை ஆக்குவார். ஆனால் நியாயப்பிரமாணத்தை மனசாட்சியில் இருக்கிற பிரமாணத்தை தெரிஞ்சதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை தெரிஞ்சு அதன்படியும் நன்மையான காரியங்கள் செய்தால் அதற்கேற்ற ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அடிப்படையாக மனசாட்சிக்கு கீழ்ப்படிய வேண்டும். சோத்ரம் எஸ்ஐக்கள் 5:5-11 வரை.
மாற்றி போட்டது, அவர்களின் நியாயங்களை வெறுத்து என் கட்டளைகளை நடவாமல் போனார்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளை நடவாமலும் என் நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலே இருக்கிற பிரஜாதிகளுடைய நியாயங்களின்படியாவது நடவாமலும் போனபடினாலே இதோ நானே உனக்கு விரோதமாய் வந்து புரஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக உன் நடுவிலே நீதி செலுத்தி நான் முன்பு செய்யாததும் இனி செய்யாது இருப்பதுமான விதமான உனக்கு எல்லா அருவர்கள் நிமித்தமும் செய்வேன். அதனால் உன் நடுவிலே பிதாக்கள் பிள்ளைகளை திருப்பார்கள், பிள்ளைகள் பிதாக்களை திருப்பார்கள். நான் உன்னில் நீதி செலுத்தி உன்னில் மீதியாய் இருப்பவர்களை எல்லாம் சகல திசைகளிலும் சிதறி போக பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அதனால் சீ என்று இழக்கப்படத்தக்கதும் அருவப்படத்தக்கதுமான உன் கிரியைகளால் நீ என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் என் கண் உன்னை தப்பவிடாது. நான் உன்னை குறுகி போக பண்ணுவேன், நான் இறங்க மாட்டேன், இதை என் ஜீவனை கண்டு சொல்கிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் குறிக்கிறார்.
சுத்தியிலையும் புரஜா எருசலேம் பட்டணம் இருக்குது. எருசலேம் பட்டணத்தை சுற்றி யார் இருக்கிறா? புரஜாதிகள் இருக்காங்க. ஆண்டவர் எப்படி விலக்கி கொண்டு வர்றார் பாருங்க. அதில் புரஜாதிகள் நடக்கிற நீதியின் நியாயத்தின்படியாவது நீங்கள் நடவாமல் போனபடியினால் நான் உங்களுக்கு நியாய தீர்ப்பை வரப்பண்ணுவேன். அப்போ யூதனானாலும் சரி கிறிஸ்தவனானாலும் சரி இன்னைக்கு அவனுடைய நீதி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா புரஜாதியுடைய நீதியை விட ரொம்ப கீழே போயிருக்குது. அதனால் ஆண்டவருடைய நியாயத்திருப்பு எப்படி நான் வரப்போகுதுன்னா, அதுவும் இல்லாமல் இவங்க இதை கொண்டு போய் தேவனுடைய ஆலயத்திலையும் கொண்டு போய் வச்சுருக்காங்க. இவங்களுடைய நீதியை ரட்சிப்பு ஞானஸ்தானம் ராபோஜனம் இதெல்லாம் பண்ணிட்டு எல்லா பாவங்களையும் பண்ணுறது, மனசாட்சியை மீறி எல்லா அக்கிரமங்களையும் பண்ணுறது, ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து நின்று எல்லாத்துக்கும் முன்னால் ஞானிகளாக இருந்து பிரசங்கம் பண்ணுறது, ரொம்ப ஞானிகளாக இருந்து விசுவாசிகளாக இருந்து உக்காந்துட்டு இருக்கிறது. ஆனால் இருதயத்தில் பார்த்தாச்சுன்னா புரஜாதி செய்கிற நீதி நியாயத்தை கூட இஸ்ரேல் ஜனங்கள் செய்யவில்லை, கிறிஸ்தவர்கள் செய்யவில்லை, யூதர்கள் செய்யவில்லை. அதனால் மற்றவங்களெல்லாம் விட்டுட்டாரு, இந்துவை விட்டுட்டாரு, முஸ்லீம் விட்டுட்டாரு. இங்கே அதிகமாக கொடுக்கப்பட்டவன் என்ன பண்ணுறான்? அவன் வந்து உண்மையாக இல்லாமல் பிரஜாதிகளுடைய நீதி நியாயத்தின்படி செய்யாமல் எல்லா அசுத்தத்தையும் கொண்டு வந்து தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினபடியினால் அவர்களுக்கு கட்டாயமான தண்டனை. என்ன தண்டனைனா உன்னை குறுகி போக பண்ணுவேன். அப்படின்னா நாளாக அவன் வந்து எல்லா இதுலேயும் குறைஞ்சிக்கிட்டே வருவான். 10 கோடி சம்பாரித்தவன் 8 கோடி சம்பாதிப்பான், 8 கோடி சம்பாரித்தவன் 5 கோடி சம்பாதிப்பான், 1 கோடி சம்பாரித்தவன் 10 லட்சம் தான் சம்பாதிப்பான், 10 லட்சம் சம்பாரித்தவன் 10,000 தான் சம்பாதிப்பான். நல்லா யானை மாதிரி குழு குழுன்னு இருந்தவன் நரி மாதிரி ஆயிடுவான். அதுதான் சொல்லப்போனான், குறுகி போக பண்ணுவேன். ஆடல் பாடலோட ஆட்டம் போட்டத்தோடு நடந்தவன் ஆண்டவர் வந்து ஒரு சின்ன பூச்சி உள்ள விட்டாருன்னா அவளை தான் உருவழிஞ்சு போயிடுவான். புரஜாதியாவது தேவனுடைய ஆலயத்தை கொண்டு வந்து அதை காட்டலை, அவன் மனசாட்சியில் தேவனுக்கு பயந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகம்னா அது உண்மையானது சத்தியமானது, நம்ம அங்கே போய் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு புரஜாதி பயப்படுறான். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவனும் யூதனும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? ரொம்ப துணிகரமாக திடப்படுத்தல் ஆராதனை ஆழ்நேற்ற ஆராதனை என்னென்னமாக பண்ணிட்டு அடுத்த நேரம் காசு கலெக்ஷன் சேர்ந்ததுக்கப்புறம் உடனே குருட வேலையும் முடவும் வேலையும் தான் செய்கிறதுக்கு போகிறான். அதனால் என் கண் தப்ப விடாது, நான் அவர்களை இறங்கி போக அவர்களை குறுகி போக பண்ணுவேன். என்னன்னா பிள்ளைகள் பிதாக்களை தின்பார்கள். அப்படின்னா சின்ன வயசு இருக்கிறவன் பெரியவனுக்கு அட்வைஸ் பண்ணுவான். வயசில் குறைஞ்சவன் அறிவில் குறைஞ்சவன் தப்பு பண்ணிட்டு வந்து நின்னானா வயசானவன் சொல்லுவான், கண்டிப்பாக சொல்லுவான். ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளரலையே சொல்லுவான், வயசு கம்மி தான். ஏன்னா நீ பண்ண பாவம் அப்படிப்பட்ட பாவம், தேவனுடைய ஆலயத்துலேயும் வேறு எப்படி நீ பண்ணியிருக்கிற, அதை ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுப்பார். இன்னைக்கு அநேகர்கள் இப்படி மாறியிருக்காங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, முதலாவது பிரஜாதிகள் மனசாட்சியிலே கர்த்தருக்கு பயப்படுகிறது போல அடிப்படையாக நாம் என்ன அறிஞ்சிருக்கணும், முக்கியமில்லை, மனசாட்சிக்காவது கீழ்ப்படிஞ்சாதான் அடுத்தது நம்மளுக்கு உண்டான ஆசீர்வாதம். அதனால் எனக்கு இது தெரியும் அது தெரியும், அண்ணன் படிச்சிருக்கிறேன், இத்தனை சபை இருக்குது, உலகம் வருஷம் பாஸ்டராக இருக்கேன்னு சொன்னால் ஒன்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கறதில்ல. சுற்றிலும் இருக்கிற பிரஜாதியினுடைய முறைமையாவது நீ செஞ்சால் நல்லது. நீ அதையும் செய்யாமல் தேவனுடைய ஆலயத்தில் அசுத்தத்தை கொண்டு வந்து வச்சதுனால இன்னும் ஞாயிந்திருக்கப்பா. அதனால் எல்லா கிறிஸ்தவனையும் நீங்கள் திரும்பியும் மணந்துடும், எல்லா யூதனும் மணந்துடும். புறஜாதி தெரியாதவங்க மனசாட்சியின் படி நடக்கணும்னு தெரியாதவங்க கேட்டு திரும்பியும் அதுக்கு அதன்படியாவது நடக்கணும். அப்போ நம்ம ஆவியில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் ஆண்டவர் சமூகத்துக்கு நெருங்க முடியும். அதனால் நம்ம மனசாட்சி கீழ்படியாமல் வெளியில் என்ன வேஷம் போட்டாலும் சரி, ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அந்த மாதிரி வேஷம் போட்டவங்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு மிக வேகமாக கடந்து வருகிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்.